அற்புதமான இந்த திரு குடமுழுக்கு விழாவிலே அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோயிலுக்கு உழவார பணி என்பதாக சொல்லி ஆண்ட அரசு உழவார திருப்பணி குழுவை சார்ந்த நாங்கள் பெங்களூரில் இருந்து இங்கு வந்து உழவார பணி மேற்கொண்டும் இங்கு இருக்கக்கூடிய அடியார்களை சந்தித்தும் இணைந்த நிலையிலே அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே பெருமாளுக்கு நடக்க இருக்கின்ற இந்த திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேக அந்த விழா கலந்து கொள்ளுகின்ற அந்த மிகப்பெரிய திருவருளை நமக்கு கூட்டியிருக்கின்றன. நாம் இன்றைய தினம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற திருப்பதிகத்திலே சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். 30-40 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் எல்லா வகையான வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றோம். 30 வருடங்களுக்கு முன்னே அல்லது 40 வருடங்களுக்கு முன்னே நாம் பார்க்கின்ற பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதாக அந்த வளர்ச்சியானது குன்றிய நிலையிலே இருந்த நாம் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி என்கின்ற நிலையிலே மிக உயர்ந்த அளவிலே நாம் வளர்ந்திருக்கின்றோம். முன்பெல்லாம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் தொலைபேசி என்பதாக இருக்கும். அந்த தொலைபேசியிலே அவரை தொடர்பு கொள்ளவர். தொலைபேசி சொன்னா அவரு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு, அப்ப எப்படி தொடர்பு கொள்றது? அவர் ஆபீஸ் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கையில செல்போன் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. 24 மணி நேரமும் நீங்க எங்க இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்கின்ற அலைபேசின்னு கையில கொடுத்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் 8 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சா போதும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த முதலாளியோ எந்த மேலதிகாரியோ நம்மளை தொடர்பு கொள்ள முடியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நைட்டு 12 மணி இருந்தாலும் சரி கையில அலைபேசி கொடுத்துட்டாங்கல்ல, ஏயா போன் அடிக்கலாம்னு கேப்பா. முன்னாடி 8 மணி நேரம் தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரமும் நம்ம வேலை செஞ்சிட்டு தொழில்நுட்பம் என்கின்ற அளவிலே அறிவின் அடிப்படையிலே நாம் மிக உயர்ந்த நிலையிலே வளர்ந்து கொண்டு வருகின்றோமே. 30 வருடங்களுக்கு முன்னே இருந்த ஒன்று, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒன்று, அந்த ஒன்று அப்ப கூட கொஞ்ச நஞ்சமா இருந்தது நம்ம கிட்ட, அந்த ஒன்று இப்பொழுது 30 ஆண்டுகள் தொழில்நுட்பத்திலே அறிவின் அடிப்படையிலே நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்ற நாம் அந்த ஒன்றை இழந்து நிற்கின்றோம். என்ன அந்த ஒன்று தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நஞ்சம் இருந்தது அது, ஆனா இப்ப அது கொஞ்சமும் இல்லை என்கின்ற அளவிற்கு நாம் நிற்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஒன்று நாம் இழந்த ஒன்று எது? ஒழுக்கமா? ஐயா ஒழுக்கம், ஒழுக்கம் எப்பொழுது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கு சொன்னாரு. இந்த அமைதி என்று சொல்லக்கூடிய ஒன்று 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நஞ்சம் இருந்தது, ஆனா இப்ப தொழில்நுட்ப அளவிலே நாம் வளர்ந்திருக்கின்ற நாம் அமைதி என்ற ஒன்று இல்லை என்பதை நிச்சயமாக ஒப்புக்கொள்ளும் இல்லையா? ஏன்? அறிவு என்கின்ற அடிப்படையிலே வளர்கின்ற நாம் அறிவின் அடிப்படையிலே வளர்கின்ற நிலை மட்டும் இருந்தால் போதாது, அறிவு மட்டும் வளர்ந்தால் போதாது, அறிவிலே உடனாக சேர்ந்து உணர்வும் வளர வேண்டும். அறிவு மட்டும் வளர்ந்துகிட்டே வந்தா போதாது, எந்த அளவிலே நாம் உணர்ச்சியிலே வளர்ந்திருக்கின்றோம், உணர்வின் அடிப்படையிலே எவ்வாறு இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது பார்ப்போம். அப்ப அமைதி என்று சொல்லக்கூடிய அமைதிக்கு தேவை, பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னா அமைதிக்கு என்னப்பா தேவைன்னா தெளிவு வேண்டும். எப்பவுமே தெளிவா இருக்கிறவன் அமைதியா இருப்பான் இல்லையா? பரீட்சை என்னைக்குன்னு 22ஆம் தேதி 10 மணிக்குன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அமைதியா இருப்பான். பரீட்சைக்கு என்னைக்கு 8ஆம் தேதி எப்ப என்ன பரீட்சை முதல் பரீட்சைன்னு தெரியா தெரியாத ஒருத்தங்க போய் நின்னீங்கன்னா தெளிவு இல்லாம இருப்பாங்க. அப்ப அமைதி என்ற ஒன்று, அந்த அமைதிக்கு தேவை தெளிவு, அது அறிவினுடைய தெளிவு. அறிவுக்கு தெளிவு கொடுக்கின்ற அந்த சாதனம் எதுன்னு பாருங்க. அப்ப அறிவு தெளிவாக வேண்டும், அறிவு தெளிவாக வேண்டும் சொன்னா அந்த அறிவுக்குரிய சாதனம் எது, தெளிவுபடுத்துவது எது என்பதாக சொன்னால் நம்முடைய சான்றோர்கள் அறிவு செய்த 12 திருமுறைகளும் நம்முடைய அறிவினை தெளிவிக்கும் அற்புத திருமுறை. அதுதாங்க முக்கியம். திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகள் என்று அவை அருளிய அருளாளர்களுடைய திருவடியை போற்றுவதனுடைய நோக்கம் என்ன என்பதாக சொன்னால் நம்முடைய அறிவினை தெளிவுபடுத்திக் கொள்வது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. ஒரு மிகப்பெரிய அரசன், அந்த அரசனுக்கு கீழே ஒரு வேலையாக வச்சிருந்தாங்க. அந்த வேலையாண்டு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய முட்டாளன். அந்த முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த வேலையாளி அவனை பத்தி டெய்லி அரசவையில கம்ப்ளைண்ட், அரசே இவன் இப்படி பண்ணிட்டான், அரசே இவன் அப்படி பண்ணிட்டான், சரி வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதானே அப்படின்னா அவன் வேலையை விட்டு தூக்க முடியல. ஏன் தெரியுமா? அரசியோட சிபாரிசுல செல்லும். இவர் மட்டும் இந்த பக்கம் அவன வேலையிலிருந்து நீக்கினாலே வச்சுங்க, இவருக்கு மதியான சாப்பாடு கிடையாது. அரசியினுடைய மிக மிக நெருங்கிய நிலையில இருந்து வந்த காரணத்தினால அவனை வேலையிட்டும் தூக்க முடியல. தினமும் அவனை பத்தி என்ன இப்படி ஒரு முட்டாள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அரசு. உடனே அவன் கூப்பிட்டாரான் அந்த முட்டாளை கூப்பிட்டு, இவனுக்கு நான் ஒரு பரிசு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தண்டனை கொடுக்குறேன், அவன் கழுத்துல நான் ஒரு முட்டாள்னு சொல்லி ஒரு போலை மாட்டுகிறேன், அதை தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அதை பார்த்தாலும் அவன் திருந்துறான் நல்ல பார்க்கலான்னு சொல்லி அவன் கழுத்துல நான் ஒரு முட்டாள்னு சொல்லி ஒரு போர்டு எடுத்து மாட்டி அவன் அனுப்பிச்சு. அவன் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. அவன் போட்டா அது என்னவோ பெரிய மெடல், நமக்கு அரசர் வந்து நமக்கு பெரிய ஒரு சன்மானம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அரசவையில சுத்திடுறேன். இப்படியே நாள் போச்சு போச்சு போயிட்டே இருந்தது. அரசர் மரணப்படுக்கைக்கு வந்தார். இப்படி மரணப்படுக்கைக்கு வந்த அரசரானவர் அப்படி அந்த மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது எல்லோரும் சூழ்ந்து சொல்லிட்டாங்க, இவர் இன்னோடு அவ்வளவுதான், கடைசி காலம் நெருங்கிவிட்டது, எந்த வைத்தியமும் பலனளிக்கவில்லை என்பதாக சொல்லி அவர் கைவிட்ட நிலையில இருக்கின்ற பொழுது இந்த முத்தாளாக இருக்கக்கூடிய இவர் வேகமாக அந்த அரசர் கிட்ட வந்தார். ராணியோட சிபாரசு இருக்கிற காரணத்தினால எங்க போனாலும் யாரும் கேட்க முடியாது. நேரா போய் அரசர் கிட்ட பக்கத்துல உட்கார்ந்துட்டு அரசர் அப்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அப்படியே லேசா கண்ணை மூடிட்டு பார்த்தார். அரசே என்ன இது, உங்களுக்கு இப்படி ஒரு நோய்வாய் தீராத நோய் வந்து விட்டது, மிகுந்த வண்ணப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றாங்களே, என்ன சார் என்ன ஆச்சு அரசே, என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டார். உடனே அரசர் சொன்னார், அவங்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம், அவனே ஒரு முட்டாள், அவனுக்கு புரியற மாதிரி சொல்லியிருந்தோம், இவரு தத்துவார்த்தமா சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொன்னாரா, நான் ஒரு நீண்ட பயணம் போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொன்னார். நீண்ட பயணம் அரசு, நீண்ட பயணம் போறீங்கன்னு சொன்னா அப்ப எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அரசு, இல்லப்பா எந்த ஊருக்கு போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படியா பயணம் போறேன்னு சொல்றீங்க, கூட யாராவது வராங்களா கொடுத்து கேட்க, அதுவும் தெரியாது. சரி எப்பதான் போவீங்க அந்த ஊருக்குன்னு தெரியுமா, அதுவும் தெரியாது. நான் எப்ப போவேன் எப்போ அது வரும் அப்படின்னு தெரியாது. என்ன அரசு எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாதுன்றீங்க, எவர் கூட வருவான்னு தெரியாதுன்றீங்க, எப்ப போவேன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட இந்த போர்டு என் கழுத்துல இருக்கிறத விட உங்க கழுத்துல இருக்கிறது தான் சரின்னு சொல்லி கழுத்துல இருந்து அவருக்கு மாட்டிட்டேன். யோசிச்சு பாருங்க, இத்துணை காலமும் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையிலே எதற்காக வாழ்ந்தோம் என்ற குறிக்கோள் இல்லாமல் வாழுதல் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் திருமணம். இப்படி இந்த தெளிவு என்று சொல்லக்கூடிய தெளிவினை காட்ட வந்த திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சாணாளும் வாழ்நாளும், சாய்காட்டியம் பெருமாக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமும் செறி கேட்ப நாளும் நவிந்து ஏத்த பிறநாமே. ஞானசம்பந்தர் சொல்றாரு, தெளிவு வேண்டும், என்ன பண்றோன்றது தெரியணும், எதற்காக இங்க வந்தோம்னு தெரிஞ்சுக்கிறா, இத்தனை காலமும் நாம இங்க வந்தோமே வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கறது நிலைமை அல்ல, நாம் ஏன் இங்கே வந்திருக்கின்றோம், நமக்கு என்ன பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு வேண்டும். இல்லைனா திருப்பி திருப்பி இங்க வந்துட்டு போயிட்டுதான் இருக்கும். எதுவரையும் வந்துட்டு போவான்னு சொன்னா அந்த தெளிவு வர வரையும் வந்துட்டு போயிட்டு வேண்டியதுதான். அப்ப சொல்ற, நீ நாளும் நன்மையே நாள்தோறும் பெருமானை வழிபடுதல். ஒரே ஒரு குறிப்பு சொல்லுகின்ற, வழிபாடு என்பதை சைவத்தை போல வேறு எந்த சமயமும் சொல்லாத ஒரு வழிபாடு சைவ சமயம்.
இதுதான் சைவ சமயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு.
நீ நாடும் நன்னையே நினை கண்டாய்.
பெருமானை நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். நாள்தோறும் சாப்பிடுறோம், நாள்தோறும் தூங்குறோம், நாள்தோறும் குளிக்கிறோம், சரியா இல்லையா? இப்படி நாள்தோறும் பல்துளக்குகிறோம், நாள்தோறும் எல்லாம் தெரியல. ஆனா நாள்தோறும் பெருமானை வழிபடுகின்றோமா என்பதாக சொன்னால் கேள்விக்குறி. முதல் கேள்வி உங்க, இப்ப நான் யார்கிட்டையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நாள்தோறும் பெருமானை வழிபடுறீங்களா, இப்ப நடக்குது. உங்களுடைய மனதிலே இதை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நாள்தோறும் பெருமானை வழிபடுதல் என்பது முதல் நெறி. உனைத்திலம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்களுடன் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவவிலன் உனது அருள்மாறா உலகத்துள் அன்பிலன் உரையிடம் அருகிலன் விருப்பொடுவும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விடைகிலன். இத்தனையும் செய்யல. அதனால என்ன ஆகுனா, மலை போலே கனைத்தொழும் பகடது பிடரும் இசைவது கருத்த வலிசின மரளிதன் உடையினர் கதிர்கடந்தது கையிலது கதையோடு பொறுபோது. இத்தனை ஏழு கொடுக்கிறார். உனைத்தினம் தொழுதிகள் முதல்ல சொல்வதற்கு அருணகிரிநாதன் பெருமா திருப்புகள்ல திருப்பரங்கத்தில் திருப்புகள் முதல்ல சொல்லுவது உணை தினம் தொழுதிகள். இப்படி தொடர்ந்து என்ன ஆகுனாரு, இந்த யம தூதுவர்கள் இருக்கிறாரையா, அவன் வேகமா வந்து பெடரையே அடிச்சு இழுத்துட்டு போவான். அப்ப நினைக்கணும், அங்கேயோ ஒரு திருப்புகள் படிக்கலையே, அப்பவே ஒரு தண்டரலம் படிக்கலையே, அங்கேயோ ஒரு திருமுறையில ஒரு பாடல் படிக்கலையேன்னு அப்ப நினைக்கிறது நிலை. அழித்து பிறந்த மட்டா அகிலேலர் கவியை அன்பால் எழுத்து பிழையற கத்திரியில் நெருங்குண்டதென விழித்து புகையட பொங்குவம் கூட்டல் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவிகள். அப்ப என்னைக்கு போய் படிக்கிறேன், தாகம் எடுத்ததுக்கு அப்புறம் கிணறு வட்டத்துக்கு போவாங்களா யாராவது, மரணம் வருகின்ற தருவாயா இதை போய் படிப்பது என்பதாக கேட்கின்றார். நாள்தோறும் வழிபாடு நீனாலும் நன்னறிஞ்சே நினை. சரி, நாள்தோறும் வழிபாடுன்னா எவ்வளவு நேரம் வழிபாடு, அடுத்ததா கேட்பாங்க. நாள்தோறும் வழிபாடுன்னு சொல்லிட்டு நாள் முழுக்கவா செய்ய முடியும், என்னுடைய கடமை இருக்கு. சரி, நாள்தோறும் வழிபாடு என்பதிலே எவ்வளவு நேரம் பெருமானுக்கு வழிபாடு செய்தல் என்பதாக சொன்னால் ரொம்ப ரொம்ப சைவம் அதிலே அற்புதமாக காட்டுவது. வழிபாடு என்பது வழிபாடு எப்பொழுது நீங்களும் பெருமானும் ஒன்று இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது வழிபாடு. நானும் சிவமும் எவ்வளவு நேரம் ஒன்று இருந்தோம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் வழிபாடு செய்தேன் சார், 6 மணி நேரம் வழிபாடு செய்வேன், காலையே எடுத்து 3 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன், 8 மணி வரையும் வழிபாடு செய்வேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் இத்தனை மணி நேரம் வழிபாடு செய்தியே, பெருமானோடு நீ எத்தனை நேரம் ஒன்றாக இருந்தாய், ஒன்றாக இருக்கும் நேரம் தான் வழிபாட்டிலே. அது அரை நிமிஷமாக இருந்தாலும் சரி, அரை நிமிஷத்துல 100ல் 1 பங்கு இருந்தாலும் சரி. ஆக வழிபாடு என்பது இன்னும் ரொம்ப அற்புதமான வழிபாட்டை கொண்டிருந்த பொழுது திருமண பெருமான் சொல்லுகின்றார், யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை. என்ன போற போகத்துல எடுத்து மரத்தில இருந்து பெருமானுடைய அப்படி திருவடியில போட்டுட்டு போமா, அதை விட மிகப்பெரிய தவம் இல்லை. யார் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வழிபாட்டு சிறப்ப, இந்த பக்கம் போய் பாருங்க வழிபாடு, அது வழிபாடுங்கிறது உங்களுக்கு அதை செய்யவில்லை என்பதாக சொன்னால் மிகப்பெரிய குற்றம். ஆனால் நம்முடைய சமயம் சொல்லுகின்றது போற போக்கில இலைய பிச்சு அப்படி தலையில போடுப்பா வழிபாடு, இப்படி யாருமே சொல்லுவாங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் மசூதிக்கு ஒரு வாயுரை. போற இடத்துல ஒரு புள்ள புடுங்கி மசூதிக்கு கொடு, அது ஒரு மிகப்பெரிய தவம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிட உட்காந்தியா யாராவது வந்துட்டாங்களா, உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன கைப்பிடினா, சில பேர் சொல்லுவாங்க என் மனைவி எனக்கு கொடுக்கறதே கைப்பிடி தான், அதுல இருந்து நான் கைப்பிடியை கொடுக்கறது அந்த பிடிக்கு நான் கைப்பிடி என்பதாக சொன்னா கொஞ்சமாவது அவருக்கு பகிர்ந்து உண்ணுதல், அது ரொம்ப முக்கியம். சைவத்துல நான் மட்டும் சாப்பிடுறேங்கிற நிலைமை இல்லைங்க, வள்ளல் பெருமாள் நான் மட்டும் சாப்பிடுவேன் சொல்லிருந்தா மரணங்கள் வருவாள் எல்லாருமே கிடைச்சிருமா. எத்தனை சம்பந்த பெருமான் நான் மட்டும் என்னுடைய மனைவியோட ஜோதியில கலக்கலாம், யாரும் வந்துடாதீங்க சொல்லியிருந்தா எத்தனை பேருக்கு முத்துவீரர் கொடுத்தார் திருக்கான சம்பந்த பெருமான். எனக்கு மட்டுமல்ல என்னோடு உடனாக இருக்கின்ற அத்துணை பேருக்கும் பகிர்ந்து அழைத்தல் என்கின்ற பரந்த நோக்கினை உடையது சைவம். அப்ப சொன்னா யாதவுக்குமா உண்ணும் போது ஒரு கை துணி சாப்பாடே இல்லை, எனக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் என்ன பண்றது? திருமூலருக்கு இப்படி எல்லாம் ஒரு சோதனை பண்ணிட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் வசதிக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, இதுவும் என்னால முடியலப்பா. வேற ஏதாவது ரொம்ப எளிமையா இருந்தா சொல்லுங்க. திருமூலர்கிட்ட சொன்னப்ப சொன்னார், யாவர்க்குமாம் பிறகு இன்னுரை தானே. ஒரு நல்ல நாலு வார்த்தை ஒருவரிடத்திலே நீ பேசி அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்பதாக சொன்னால் அதை விட மிகப்பெரிய தவம் இல்லை என்பதாக சொன்னார் திருமூலர்கள். அப்படி வழிபாடு என்பது நாள்தோறும் செய்ய வேண்டியது. ஆனால் வழிபாட்டினுடைய நேரம் நமக்கும் சிவத்திற்கும் எத்துணை நேரம் ஒன்று இருக்கிறோமோ. ஞானசம்பந்த பெருமாள் சொல்லுவார், ஒல்லை யாரு உள்ளம் ஒன்று கள்ளம் ஒழுங்கு வெளிய சொல்லையார் காமவினை அகற்றி நல்லவாறே உங்கள் நாமம் நாளில் நகர்த்தி வல்லவாறே வந்து நல்கால் விவலம். அற்புதமான திருப்பதிகம், நாள்தோறும் படிக்க வேண்டிய திருப்பதிகம். உள்ளம் ஒன்றி, உள்ளம் எவ்வளவு தூரம் ஒன்றுகின்றது என்பதாக பார்த்தால் அதுதான் வழிபாட்டினுடைய நேரம். வழிபாடு இரண்டோடு செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும், உள்ளம் எவ்வளவு ஒன்று இருக்கிறதோ அந்த அளவு வரையிலும் செய்கின்ற நிலை வழிபாட்டினுடைய நிலை. அப்படி இந்த வழிபாட்டினுடைய நிலையை கடந்து இன்னும் சைவம் சொல்லுகின்றது. அது இன்னும் சிறப்பு பாருங்க, எனக்கு வழிபாட்டுக்கு இந்த நேரமும் இல்லை, வழிபாட்டினுடைய அந்த உள்ளம் ஒன்று இருக்கிற நிலையும் இல்லை, தினமும் செய்யறதுக்கு என்னால முடியல, இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டது. அதற்கு சைவம் சொல்லுகின்றது, இருக்கிறது. என்ன இருக்கிறது? வழிபாடு செய்துவிட்டு ஒருவர் வருகின்றார் என்பதாக சொன்னால் அவருடைய திருவடியை வணங்கி நீ வழிபாடு செய்தவராக. இது அடியாருக்கும் அடியே என்ற தத்துவ நெறியை காட்டியது சைவம். இத போல வேற நெறி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, சவால் இருக்குது. அஞ்சு கண்டத்துல கிடையாது, அடியாருக்கும் அடியார் நெறி. சுந்தர பெருமானுடைய திருத்தொடர் தொகை அடியாருக்கும் அடியே, அழுது அடி அடைந்த அன்பர் திருவடி அஞ்சலி செய்வார். மணிவாசக பெருமானுடைய திருவடி எனக்கு கிடைக்காது, எனக்கு நல்லா தெரியும், நான் அளவுக்கு தவம் செய்யவில்லை. ஆனால் மணிவாசக பெருமானுடைய திருவடியை வணங்கி திருவாசகம் பாடுகிறார்களே, அவர்களுடைய திருவடியை நான் வணங்கி மணிவாசக பெருமானுடைய திருவடியை பிடிப்பேன். யாரு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடுகிறார். அடியாருக்கும் அடியே என்கின்ற நெறி, வழிபாடு செய்து வருகின்ற ஒருவருடைய திருவடியை வணங்குவது என்பது வழிபாடு. நீ நாளும் நன்றியே நினைகண்டாய் யாரறிவார் சாராலும் வாழ்நாளும். ரெண்டும் தெரியாது நமக்கு, சாராள் எப்ப இறக்க போறோம் நமக்கு இல்லை, எத்தனை நாள் வாழ்வோம் வாழ்ந்திருக்கிறோம் அதுவும் நம்ம வேலை இல்லை. ரெண்டு பெருமாட்டா வச்சிருக்கிறோம். யார் அறிவார் சாராலும் வாழ்நாளும் சாய்க்காட்டு எம் பெருமாருக்கு பூ நாளும் தலை சுமப்பர் புகழ் நாமம் செவி கேட்ப நானாடும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினை. பூ நாளும் தலை சுமத்தல், பூநாளும் தலை சுமத்தல் என்பதாக சொன்னால் சிவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடு செய்து வருபவர்கள் வழிபாடு செய்த பிறகு அந்த வழிபாட்டினுடைய நிறைவாக பெருமான் தன்னுடைய தலையிலே திருவடி சூட்டுகின்றான் என்பதனுடைய அடிக்குறிப்பாக பெருமானுடைய அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய மலரை எடுத்து தன்னுடைய தலையிலே வச்சுக் கொள்வார்கள். என்ன பொருள்? பெருமானுடைய திருவடியை எடுத்து என்னுடைய தலையிலே சூடிக்கொண்டே என்கின்ற பொருளிலே அந்த தலையிலே வைக்கின்ற பொழுது பூ தலையில வச்சா நிக்காது. தலையில பூ வச்சீங்கன்னா நிக்குமா? இந்த இடத்துல கீழே விழுந்துடும். அதற்காக என்ன செய்வார்கள்? அவர்கள் தன்னுடைய காதிலே அந்த பூவை வைப்பார்கள். அப்படி சிவ வழிபாட்டு செய்து வருபவர்கள் உள்ளம் ஒன்றி நிற்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய உள்ளம் உருகிய உள்ளமாக இருக்கும். அப்படி அவர்களிடத்திலே நீங்கள் எதை போய் சொன்னாலும் அவர்கள் நம்பிவிடுவார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் எந்த காரியம் சாதிக்க வேண்டும் என்பதாக சொன்னாலும் இப்ப மெய்பொருள் நாயனாரிடத்தில் முத்தநாதன் சாதித்த மாதிரி அவரிடத்திலே நீங்கள் போய் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார், என்ன செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், எல்லாவற்றையும் உண்மை என்பதாகவே கருதுவார். ஆக ஏன்னா பெருமாளுடைய திருவடியை தலையிலே வைத்திருந்து உள்ளத்திலே வழிபட்ட காரணத்தினாலே, அதை எடுத்து காதல வைத்த காரணத்தினாலே இப்ப என்ன ஆச்சு, சொன்னதுக்கு நான் என்ன காதல பூவா வச்சிருக்கிறேன். இந்த காதல பூ வைக்கிறதுங்கிறது இதை நீ போய் சொல்லு, காதல பூ வச்சிருப்பால அவங்க கிட்ட போய் சொல்லு அவன் நம்புவான். காதல பூ வச்சிருக்கவங்க போய் சொல்லி நம்புவது என்பது பெருமாளுடைய திருவடியை அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த காரணத்தினாலே அவர்களுடைய உள்ளம் உருகிய உள்ளமாக இருக்கும், கருணை நிறைந்ததாக இருக்கும், அவர்கள் நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள் என்கின்ற நிலையிலே அமைந்ததுதான் காதல பூ. இன்னைக்கு காதல பூங்கிறது காதல பூங்கிறது பெரிய விஷயம். அடியாருக்கும் அடியாராவது என்ற நிலையை காட்டுவது காதல பூ என்று சொல்லக்கூடிய சம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், நீனாலும் சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டியம் பெருமாற்கே பூணாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவிகேற்ப நானும் நவின்று ஏற்ற பெறலாமே நல்கினேன். அப்படி இந்த அறிவானது தெளிவு பெற வேண்டும், தெளிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானை நாள்தோறும் வணங்க வேண்டும், நாள்தோறும் வணங்குகின்ற நிலையிலே பெருமானோடு ஒன்றிய நேரம்தான் வழிபாட்டிற்குரிய நேரமாக அமையும் என்பதாகிய அந்த தத்துவ நெறியை காட்டுவது சைவ சமயம். அப்படி அந்த சைவ சமயத்திலே திருஞான சம்பந்த பெருமான் ஞானத்தின் திருவுருவாக விளங்கக்கூடிய அந்த ஞான மணியாக விளங்கக்கூடிய பெருமான் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்பதாகிய ஒரு அற்புதமான அந்த நெறியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு ஞானம். நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் குழந்தையாக 3 வயது அந்த குழந்தைக்கு 3 வயது குழந்தைக்கு என்பதாக சொன்னால் அந்த குழந்தை அடிக்கடி அப்படி வீடிட்டு அழும். அந்த குழந்தைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இரவுல பார்த்தா ரொம்ப அப்படியே வீடிட்டு அழும். அப்புறம் நிற்கிறேன் இத அடிக்கடி கேட்ட அந்த நிலையிலே பகவதி அம்மையார் ஞானசம்பந்தருடைய தாயார் அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க, இரவு உன்னுடைய குழந்தை நீரிட்டு அழுகின்றதே உடனே அப்புறம் நிறுத்திவிட என்ன காரணத்தினாலே அழுகின்றது அப்படின்னு கேட்டேன். அப்ப பகவதி அம்மையார் சொன்னாங்க, அவன் திடீர் திடீர்னு எதையும் பார்த்து பயந்ததை போல அழுகுறான். உடனே அந்த பக்கத்துல நீரு திரு வெற்றியில் நெருக்கி நிறை செய்தார். திருநீற்றை விட உயர்ந்த சாதனம் காப்பு இந்த உலகத்திலே வேறு இல்லை என்பதை சத்தியப்படுத்திக் கொள்வது செய்யும். இன்னைக்கு நீங்க எந்த துன்பம் வந்தாலும் எந்த கலக்கம் வந்தாலும் திருநீற்றை நீங்கள் கையிலே வைத்துக் கொண்டு பூசினால் அது எல்லா வகையான செல்வத்தையும் அது கொடுக்கும் என்பது உறுதி. இதுதான் திருஞான சம்பந்த பெருமானுடைய நெறியும் கூட. திருநீற்று ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த திருநீற்று ஒளியினாலே அத்துணை வினைகளையும் குற்றங்களையும் நமக்கு வருகின்ற பகையையும் நாம் நீக்கிக் கொள்ள முடியும் என்பதாக காட்டியது திருஞான சம்பந்தர் நெறி. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தின் வடிவமாக விளங்குகின்ற திருநீறுதான் அவருடைய அடிப்படையாக அமைந்தது. அப்படி திருஞான சம்பந்த பெருமாள் 3 வயது குழந்தை அப்பா போய் வழிபாட்டு கிளம்புற வழிபாடுன்னு சொன்னா அவரு குளத்துல மூழ்கி அகதகிருஷ்ண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குளத்தில் நீரிலே மூழ்கி வழிபாடு செய்கின்ற நிலை. இப்படி கிளம்பினாரா ஞான சம்பந்த பெருமாள் நானும் உடனாக வருவேன் சொல்லி அந்த காலையில வதச்சு 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 அப்பா கிட்ட நானும் வருவேன். இப்ப பகவதி அம்மையார் சொல்றாங்க கூட்டிட்டு போவேன், என்ன நீ பாட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்ற, அங்க யாரு உன பாத்துக்கிறது? இப்ப நானும் சொற்பொழி கிளம்பினேன் சொன்னா என் பையனும் வர வரேன் சொற்பொழி, நானும் வரப்பா நானும். டேய் நீ வந்தா நான் பேச முடியாது, ஏன்னா அவன் வந்து என்ன எப்ப கேட்பா என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவனை கூட்டிட்டு வரதுனா என்னால எந்த வேலையும் பண்ண முடியாது. சிவபாதையிலே அப்படிதான் இருந்தாரு, இவனை நான் கூட்டிட்டு போனா இவனை பார்த்துக்கோனா நான் வழிபாட்டுல நான் வச்சு பண்ணணும், ஒண்ணு வழிபாட்டுல சிந்தை செலுத்தணும் இல்ல குழந்தைய பார்த்து ரெண்டு எப்படிங்க ஒன்னா வரும். அதனால அவர் சொன்னார் பாத்துக்கங்க இங்கே இருக்கட்டும். இல்ல இல்ல நானும் வருவேன். சரின்னு ஒரு வழியா இன்னைக்கு பெருமானுக்கு வழிபாடு செஞ்ச மாதிரிதான் பெருமானு சொல்லிட்டாரு. உனக்கு இன்னைக்கு வழிபாடு இன்னைக்கு கோவிந்தா இத குடிச்சீங்கன்னா பெரிய புராணத்தை குடிச்ச மாதிரி அமர்த்தி விட்டு என்ன செய்யறார், இப்ப தனியா இருக்கிறார். குழந்தைக்கு யார் பாதுகாப்பு? யாரு பாதுகாப்பு? இந்த குழந்தைக்கு யாரை பாதுகாவலாக வைக்கலாம்னு பார்த்தார். யாரை வைக்க முடியும்? யாரை வைக்க முடியும்? அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கோழிபுரத்து ஈசரை தவிர வேறு யாராவது துணை இருக்க முடியுமா? கொடியார் வேலையே புரியூர் ஒருபால் பொருத்த வடியார் தூமிலை மேல் வளர் மங்கொழியின் கங்கையும் படுத்து கடலூர் வீரட்டத்துள் அடிகள் என் அமுது எனக்கு ஆர் துணை நீ அல்லது. உங்களுக்கு உண்மையான துணை சொன்னா சிவத்தை விட்டால் துணை யாரும் கிடையாது, சிவம்தான் நமக்கு துணை. நம்ம வேணா நினைக்கலாம் இப்ப இது துணையா இருக்குன்னு நினைக்கலாம், வாழ்க்கைக்கு ஒரு துணை நலம் உண்டு. அவங்க எவ்வளவு தூரம் வர முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் துணை என்று சொல்லக்கூடிய துணை எல்லாம் அது துணை அல்ல, சிவம்தான் நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்ற மருந்து. அதை முதலாக வைத்து நீ இந்த வாழ்க்கையை தொடங்கி என்பதாக சொல்லி திருவாசகம் காட்டி போற்றியலின் வாழ் முதல் ஆகிய பொருள் என்பதாக அதை காட்டியது. பொருள் எது? என்னுடைய வாழ் முதலாக இருக்கக்கூடிய பொருள் அது, இதுதான் எனக்கு துணை என்பதா. அப்ப அந்த படிக்கரையில அமர்த்தி விட்டு அவர் என்ன பண்றாரா, அங்கே தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தோணிபுரத்தை கோபுரத்திலே பார்த்து இந்த குழந்தையை உன்னிடத்திலே ஒப்புவிக்கின்றேன் என்பதாக சொல்லி ஞான சம்பந்தரையும் அங்கே இருக்கக்கூடிய தோணிபுரத்த ஈசனையும் இருவருக்கும் சம்பந்தப்படுத்தி இவர் பண்ற. இன்னைக்கும் சீராழி குழந்தைகளை நம்ம குழந்தைய உட்கார வச்சுட்டு அழுதா ஏதா வந்து யாரு பால் கொடுத்த மாதிரி இங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்பான். ஏன் எல்லா குழந்தையும் தான் அழுது, படிக்கிறையில எல்லா குழந்தையும் தான் வச்சா அழுவோம். ஆனால் இந்த இடத்திலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஞான சம்பந்தருக்கும் தோணிபுரத்தாருக்கும் இருந்த தொடர்பு ஒப்பாக ஒப்புமித்தல் என்ற தொடர்பு. இந்த தொடர்பினை மணிவாசக பெருமான் சொல்லுவார். திரு அம்மானேன்னு ஒரு பாடல், திரு அம்மானே பதிகம் எத்தனாவது பதிகம்? திருவம்பானை திருவாசகத்துல எட்டாவது பதிகம், ஏழாவது பதிகம் திருவம்பானை, எட்டாவது பதிகம் திரு அம்மானை. அதிலே செப்பார் முலைவன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல், அதுல ஒரு குறிப்பு கொடுப்பார். அந்த குறிப்பு நம்ம ஐயா செப்பார் முலைவன்கள் ரொம்ப அற்புதமா பாடுவார், அதை நம்ம கேட்கணும்.
Ah, சடைய ஆனந்த
அப்பா என்று அழைத்து அருளி
அழுத்து அருள அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுது அருள இல்ல, அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுது அருள என்று என்பதாக சொன்னார் சொல்லி ஒரு முறை சொல்லலையா, அம்மே அப்பா என்று அம்மே அப்பா என்று அம்மே அப்பா என்று பல முறை சொன்ன காரணத்தினாலே அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள ஒரு வரியில அது ஒரு சொல்ல போடுறாரு. அம்மே அப்பா அம்மே அப்பா தாங்கமாசனத்துக்கு அம்மையே அப்பான்னு உண்மையா அழைத்தா வந்துருவார். திருநாள் சம்பந்த பெருவான் அம்மையே அப்பான்னு அழைத்தா நீயும் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதேன்னு சொல்லுங்க வருவார். அப்படி வந்து பெருமான் ஞான சம்பந்த பெருவானுக்கு அம்மா கிட்ட சொன்னாரா, குழந்தைக்கு பால் கொடு. அம்மா கொண்டு வந்தாங்க சொற்கிணத்துல பாலை எடுத்து கொடுத்தார், அழகாக குடித்தார். ஓமையா கலைஞானம் உணர்வறிய மெய்யானம் பவமதனை அறமாற்றும் பாங்கியை ஓங்கிய யானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சம்பந்தர் தாம் உணர்ந்தார் என்கிறார்கள். இத்தனை யானங்களும் அதை குடித்து விட்டு பெருமாள் வாங்கிட்டு போயிட்டார். இப்ப குளக்கரை வந்து இப்ப உள்ள இருந்தார் இல்லையா சிவபாதை இருக்கு மேலே இப்ப மேலே வருகின்ற பொழுது நாக்குனால மறிச்சு வச்சிருந்த காரணத்தினால அது அப்படியே அங்கே வழிது. இன்னொரு நாள் பேசுவோம். நாவால் மறிச்சுன்னா அதுக்கப்புறம் சிவபிரகாசத்தை போக வேண்டியிருக்கும். ஏற்கனவே கொடுத்த நேரம் 7:30 ஆயிடுச்சு. இப்ப இங்கே நாங்க குடும்பம் கிளம்பி போய் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நாங்க இறங்கி விட்டு ஒருத்தரா வீடு போய் சார் நான் பாட்டு நீங்க சிவபிரகாசர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரம் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நான் திருஞான சம்பந்தரை பார்க்கிறேன். அப்ப பால் கழித்து கொண்டிருந்தது வந்தாரு மேல வந்தா சொல்லுவாரு பார்த்தா பால் யாரோ குடிச்ச அந்த எச்சில் பாலை இந்த குழந்தையானது உண்டுவிட்டது, யார் கொடுத்த பாலை உண்டுவிட்டதோ என்பதாக எண்ணி ஒரு கண்டிப்பு செய்யலாம். குழந்தையை நாம் ஏன் கண்டிக்கிறோம் சொன்னா அந்த தவறை மீண்டும் அது செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு தடவை செஞ்சா சரி ரைட்டு, ஆனா மீண்டும் அது செய்யணும். அது மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக அந்த குழந்தையை மிரட்டுவதற்காக பக்கத்தில் அப்படி சுத்தி முத்தி பார்த்தாராம். பார்த்தா அங்க ஒரு கோல் நடந்தது. அந்த கோலை எடுத்து கையை எடுத்து அந்த குழந்தையினுடைய மயங்கிட இது உனக்கு இட்டாரை காட்டு என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச கையில ஒரு சின்ன ஒரு கோலை எடுத்துக்கொண்டு எச்சில் கொடுத்த யாரா கொடுத்த அது எச்சில் பாலை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கல கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச ஓச்ச என்பதாக சொன்னால் ஓங்குதல் கைக்கொடு அடிக்கிற மாதிரி பாவனை செய்து அடிக்கிற மாதிரி பாவனை செய்தோமே பையனை பாத்தீங்கன்னா அடிக்கவே வேணாம். அடிக்கிறதுக்கு கைய ஓடுறாலே ஐயோ அம்மா அப்பா அம்மான்னு கட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடிக்கவே இல்லையடா அவங்க அதுக்கு முன்னாடி ஏடா கட்ட. இதே ஒரு அற்புதத்தை திருநாளுடைய வரலாற்றுலையும் சொல்லணும். திருநாள் யார் தெரியுமா? கண்ணப்படையன். கண்ணப்படையனுடைய வரலாற்றிலேயும் திருநாராயணாக இருக்கும் பொழுது அவங்க அப்பாவும் இதே மாதிரி கோலை எடுத்து ஓய்கிறார். எப்படி சிவபாலி ஞானசம்பந்தருக்கு ஏன் யார் கொடுத்த எச்சில் பாலை சாப்பிட்டாலும் ஓகுனா அங்க திருநாரும் ஒரு தவறு செஞ்சார். அவரை வந்து கண்டிப்பதற்காக நாகன் என்று சொல்லக்கூடிய அவங்க அப்பா வந்து ஒரு தடையை எடுத்து ஓகிறார். அங்கேயும் அழுவார் திருநார். அவர் அன்பில் திருவுரு, இங்கேயும் அழுவார் ஞான சம்பந்தர். இது ஞானத்தின் திருவுரு. அங்கே அழுத கண்ணீர் இரு சுடர்க்கு உருகல் தீர்க்கும் கண்ணீர், துன்பத்தை நீக்கும் கண்ணீர். இந்த இடத்தில ஞானத்தின் திருவுருவாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் அழுது கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்பொழி பெய்து சேக்கிழார் பெருமானுடைய அந்த திருவடி எப்படி போட்டுனர். அந்த குழந்தை வீட்டிலே பார்வை பெறுவோம் வச்சிருப்பாங்க. மிருகத்தை படிக்கிறதுக்கு போனா பார்வை பெறுவோம் ஒன்று இருக்கணும். வீட்டிலேயே வளர்ப்பாங்க, நாய் வீட்டிலேயே வளர்ப்பாங்க, புலி வீட்டிலேயே வளர்ப்பாங்க, சிங்க வீட்டிலேயே வளர்ப்பாங்க, அது அப்படியே வளர்ந்துட்டே வரும். ஒரு நாள் இந்த சின்னனார் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வீட்டிலே அது விளையாடி கொண்டு இருக்கின்ற போது அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போச்சு. போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல புலி கட்டியிருந்தாங்க. புலி வந்துட்டு அப்பதான் கொட்டாய் கட்டுது வாய பொழுது ஆட்டு. உடனே இந்த சின்னனார் இந்த குழந்தை அப்படி பார்த்துதான், பார்த்தா ஏதோ குகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படி நவந்து 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 போய் அந்த புலியினுடைய வாய்க்குள்ள அந்த கையை நீட்டிட்டான். இந்த அம்மா தத்தையின்னு அவர் நாதனுடைய மனைவி பேர், சின்னனாருடைய அம்மையாருடைய பேர் தத்தை. தத்தைனா கிளின்னு அர்த்தம், அற்புதமான தமிழ் பேர். நீங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா வைக்கலாம் தத்தை அப்படின்னு சொல்லு. கிளி என்று பொருள். அந்த அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, பார்த்தா குழந்தையினுடைய அந்த கை புலி வாயில. உடனே நாகன் கட்டிருக்காங்க, எனவே குழந்தை பாருங்க புலி வாயில கையை வச்சிருச்சு. நான் ஓடி போய் நாகன் என்ன பண்ணா, அந்த குழந்தையை என்னன்னா புரிஞ்சு அது மட்டும் கைய வாய மூடி இருந்ததுன்னு சொன்னா கை பிளேட்ல வச்சா இப்படி ரெண்டா கட் ஆகுமோ அந்த மாதிரி கட் ஆயிடும். அது மாதிரி ஷார்ப் புலியினுடைய பல்லு. உடனே நாகனுக்கு உயிரே அப்படிதான் வந்தது, இவ்வளவு நாள் குழந்தையே இல்லாமல் பெற்ற செல்வம். உடனே அந்த குழந்தையை இன்னொரு முறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த தழை இருந்தது, அந்த தழையை உருவதா உருவி பொறுமுனி பார்வை கேள்வாய் முனையன பொற்கை நீட்ட. பொறுமுனி பார்வை கேள்வாய், அந்த வாயானது கேள் என்பதாக சொன்னால் குகை. பொறுமுனி பார்வை கேள்வாய் முனையன பொற்கை நீட்ட பறிபொடு தந்தை கண்டு பயன்தொடையை கொண்டு ஓச்ச. பக்கத்துல இருந்து அந்த தந்தை என்ன பண்ணா, அந்த தழையை எடுத்து ஏய் இன்னொரு போவியா போவியா அப்படின்னு சொல்லி நாகன் யார திருநாராய குழந்தையா அப்படி விரட்டி ஓங்கினாரா. ஓங்குகிற உடனேயே அந்த கண்களில இருந்து நீர் வந்ததுன்னு சொல்ற. அந்த நீர் எப்படிப்பட்ட கண்ணில இருந்து நீர் வந்ததா, இருளுக்கு உருகன் தீர்க்கும் வெளிப்பட தண்ணீர் மல்கி. இவருடைய கண்ணில இருந்து நீர் வருதுன்னு சொன்னா இது எந்த கண்ணில இருந்து நீர் வருதா, காலத்துல இவர் குடிமை தேவர் என்று சொல்லக்கூடிய குடிமை தேவருடைய இரு சுடர், இங்க ஞாயிறு திங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சுடர், அங்கேருந்து குருவி ரத்தம் வரும்போது அந்த துன்பத்தை நீக்க இருப்பது இந்த கண். இதை எடுத்துத்தானே அங்க வைக்க போறார். ஆகவே அந்த துன்பத்தை நீக்குகின்ற அந்த கண்ணிலிருந்து தண்ணீர் வந்ததுனாராம். இரு சுடருக்கு உருகன் தீர்க்கும் எடிவளர் கண்ணீர் மல்கி. அந்த கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சுன்னா போதும், அப்பா தாங்குறாரோ இல்லையோ அம்மாவுக்கு ஒழுங்கு தாங்க. இல்லங்க நான் தான் அடிவி சொன்னா நீ அடிச்சிடறா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இல்லங்க பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேன், மிரட்டு சட்டி தட்டி வைங்க. இவரு ஒன்னு அம்மா சாத்துன்னு சொல்லிட்டு வீராவேசமா எடுத்து ரெண்டு போடு போட்டாருன்னா சொன்ன ஏங்க அவங்களுக்கு அறிஞர் கிடையாது. குழந்தைய போட்டுக்கிட்டு அடிக்கிறது நீ தானே சொன்ன, குழந்தைய மிரட்டு மிரட்டுன்னா மறக்கிட்ட வேண்டியதா. இப்ப இந்த தத்தை என்று சொல்லக்கூடியவள் குழந்தை அற ஆரம்பிச்சிருச்சு. தின்னனார் இரு சுடருக்கு உருகழித்து இருக்கும் எழுவலர் கண்ணீர் மல்கி வருதுடி முத்தம். அந்த குழந்தையினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே முத்து முத்தா வருதுன்றது. உடனே அந்த தாயாக இருக்கக்கூடியவள் என்ன செஞ்சாலா, அந்த குழந்தையினுடைய கண்ணீராகிய முத்தத்தை நீக்குவதற்கு வருதுடி முத்தம் அத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி கண்ணிலே இருந்து வருகின்ற முத்தத்தை நீக்குவதற்கு அவள் வாயிலே அந்த குழந்தைக்கு முத்தத்தை கொடுத்தார். முத்தத்தை நீக்குவதற்கு முத்தம், ஊனுக்கு ஊன். இனி அங்கே குடும்பத்தேவருக்கு ஊறு என்பதாக சொன்னால் உன்னுடைய கண்ணை நீ வைக்க வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை இங்கேயே குழந்தையாக இருக்கும் போது முத்தத்துக்கு முத்தண்டா ஊனுக்கு ஊன் என்பதாக அதன். இங்க ஞானசம்பந்தர் உட்கார்ந்து அழைய ஆரம்பித்து இந்த ஞானசம்பந்தர் பாலம் முடித்தது எச்சில் மலைப்பிடையில் இத்தாரை காட்டு என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்ச சோபாதி இருதே அப்படி ஓங்குறான். ஓங்குன உடனேயே இந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, அப்பா யாரா கொடுத்தாங்கன்னு கேட்ட, அப்பா என்ன இங்க பா அப்படின்னு சொல்லி ஒரு திரு இறக்கை ஒரு கால் எடுத்து தன்னுடைய காலை குழந்தை உட்கார்ந்துட்டு இருந்ததா, அந்த உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தை ஞானசம்பந்தர் யாரா கொடுத்தா ஏழப்பால உண்டான்னு கேட்ட உடனே ஒரு காலை எடுத்தது, ஒரு கால் எடுத்து அச்சிறிய பெருந்தகையார் அச்சிறிய பெருந்தகையார் ஒரு திரு விரக்கை சுட்டி ஆனந்த கண்குளி பெய்து எம்மை இது செய்த பிரான் இவன் என்பதாக காட்டியதாம். அது ஞானசம்பந்த பெருமான் எப்படி காட்டினாரா, ஒரு கால் எடுத்து மெய்மேல் கண் துளி பெய்து ஆனந்த கண் துளி பெய்து யார் காட்டினார், யார் கால் கொடுத்தார் கேட்டார். அப்படின்னு திருத்தோணிபுரத்து சிகரத்து மேலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அந்த திருக்கை விரலாலே சுட்டுகின்றதாம். காலை எடுத்தது திருக்கை விரலை சுட்டுகின்றது. ஞான சம்பந்த பெருமானையா அங்கே பார்க்கிறார் திருஞான சம்பந்த செல்லிடா பெருமான் சொன்னா இல்லை இல்லை, அச்சிறிய பெருந்தகையார் என்பதாக சொல்லுகின்ற போது அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தை காலை அப்படி தூக்கியது என் பெருமான் நடனம் ஆடுவதற்காக எடுப்பார் இல்லையா திருவடி, அப்படி அந்த திருவடியை எடுத்துதான் அதைதான் எடுத்த திருப்பாதம். எடுத்த அந்த திருப்பாதத்தை ஒரு கால் எடுத்து திருக்கை விரலால் சுட்டி இந்த பக்கம் கையை அப்படி நீட்டுச்சு இந்த பக்கம் சுட்டுச்சு. பார்க்கின்ற பொழுது அங்க இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அல்ல, எங்கள் நடராஜ பெருமானே அங்கே இருக்கின்றார் என்பதாக காட்டுவாரா. எங்கிருந்து சேர்க்கிறார் பெருமான் அகச்சான்று சொன்னது இல்லையா, அந்த அகச்சான்று திருப்பதினம் தாங்க வண்ணில் அல்ல வண்ணம் வாழலாம். திருப்பதினம் தலைப்புக்கு வந்துட்டேன். போதையார் பொற்கிண்ணத்து இன்னடிசு கொள்ளாதன தாதையார் முனிவுர தான் என ஆண்டவர். யாரு இவன் தான், எங்க அப்பா வந்து என்னை எச்சில் மயங்கி விட்டாரை காட்டுன்னு கோபிக்கிட்டார் இல்லையா, அப்படி கோபித்துக் கொள்வாரு இங்கே எனக்கு வந்து பொற்கிணத்திலே பாலை கொடுத்த அம்மை இவள் என்பதாக காட்டி போதையார் பொற்கிணத்து இன்னடிசில் கொள்ளாதன தாதையார் முனிவர தானிலை ஆண்டவன் காவையார் உடலின் கண்மல வளநகர் பெரையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே என்பதாக சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த மண்ணிலே நீங்கள் நல்லபடியாக இம்மை செல்வம் என்ன வேண்டுமானாலும் பெருமானிடத்திலே இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்ன வேண்டும், பொருளியாருக்கு உலகம் இல்லை, இந்த உலகத்தில பொருள் தேவை, இந்த உலகத்தில வாழ்வதற்கு எல்லா செல்வமும் தேவை. இந்த செல்வத்தையும் வச்சுக்கோ, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அழிவில்லாத செல்வம் அந்த செல்வத்தையும் நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லுவது சைவம். ஆகவே மண்ணில் நல்லவனும் வாழலாம் எப்பனா வைகரும் எண்ணில். இது ரொம்ப முக்கியமான வாக்கு. மண்ணில் நல்லவனும் வாழலாம் எப்ப, நாள்தோறும் பெருமானை வழிபட்டால் மண்ணில் நல்லவனும் வாழலாம். மண்ணில் நல்லவனும் வாழணும், நான் பெருமானை வழிபட மாட்டேன்னா வேலைக்காரன். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் எப்பொழுது, எண்ணில் வைகளும் எண்ணில் நாள்தோறும் வழிபாடு செய்யுங்கள். அப்படி நாள்தோறும் வழிபாடு செய்கின்ற நிலையிலே திருநீற்றினை அழிந்து பெருமானை வழிபாடு செய்து எல்லா வகையான நலன்களையும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த பதியத்தினுடைய அடிப்படை சாரம். அப்படி இந்த பதிகத்தினுடைய அடிப்படை சாரத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு நெசவு தொழில் செய்கின்ற ஒருவர், அவருடைய தொழில் கர்மமே கண்ணாயினார் அப்படி என்று சொல்லக்கூடிய நிலைதான் அவருக்கு. ஆனா அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னா நாள்தோறும் பெருமானை வழிபடுவாங்க, திருக்கோயிலுக்கு போவாங்க, எல்லா வகையான திருமுறைகளையும் படிப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, நீங்க ஏதாவது திருமுறையை படிங்கள, திருக்கோயிலுக்கு வாங்கல, திருநீர் அணிந்து விடுங்கள்னு அவங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லுவாங்க. அவர் சொல்ல நீ போயிட்டு வா, நீ பண்ண, ஏன் என்ன இதுல இருக்கிற, நான் என் வேலை உண்டு, நெசவு தொழில் உண்டு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே இருந்தார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் ஒருவர் திருக்கோயிலுக்கு வந்தார். அப்பொழுது இந்த அம்மையார் போய் அவர் உடனே கணவன் இப்படி இருக்கிற வழிபாடுதான் என்னன்னு தெரியல, ஏன் சோறு வரண மாட்டேங்கிறார், திருநீர் பூச மாட்டேங்கிறார், ஏதாவது வழிச்சு நீ ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்லு. அவரை அவரை வந்து கோயிலுக்கு எல்லாம் கூப்பிடாத, எதுவும் பண்ணாத, ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்லு. என்ன, அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு திருநீர் பூசியவரை பார்த்தா நீ சாப்பாடு போடு, இல்லைன்னா சாப்பாடு போடாது. இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து என்னங்க நீங்க கோயில் வரவேணா, வழிபாடு செய்ய வேணாம், திருமுறை படிக்க வேணாம், நீங்க திருநீர் பூச வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஆனா திருநீர் பூசியவங்களை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு மரியாதை காப்பாங்க. என்னது திருநீர் பூசிய பார்த்தாதான் மரியாதை காப்பாங்க. இவரு என்னடா இது இப்படி ஒண்ணு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா பக்கத்துல பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரரு இவருக்கு பாருங்க திருநீர் பூசியவர். அவர் அடிக்கடி இவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலையா வருவார். காலையில 11:30 மணிக்கு ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாரு, புத்தகம் கொடுங்கன்னு வாரு, இலவசமா வாங்கறதுக்குன்னு சில பேர் வந்து அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க வருவோம். அப்ப இங்க சொன்னாரா, நீ என்னைக்கு எப்ப வரதா இருந்தாலும் சரி, ஒரு 11:30 மணிக்கு வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்துரு, நீ என்ன வேணாலும் கொடுக்குறேன், இலவசமா நீ வாங்கிப்போ, படிச்சுட்டு வந்து கூட ஏதாவது பண்ணிட்டு வரணும். தினைக்கு 11:30 மணிக்கு அவர் வந்துருவார். வந்த உடனே அந்த திருநீர் பூசையில பாத்துருவார், திருநீர் பூசையில பாத்துட்டேன் சாப்பாடு போடுவார், கொண்டமே சாப்பிடும். இப்படி டெய்லி நடந்துட்டே இருந்து ஒரு நாள் இந்த திருநீர் பூசுறவர் வரல. 11:30 ஆச்சு. இது நமக்கா வயிறு புள்ளுது அப்படின்னு போய் அவர் வீட்டுல எங்கே அவரு வைக்க போனாரு, நிலத்துல கிணறு வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு, கொஞ்சம் விளையாட்டு அத்துணை அடியாளுடைய திருவடி இங்கு படைக்கு